The following is a class on the Bhagavad Gita as it is, second chapter, text number 7, by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada.
பின்வரும் பகவத் கீதை உண்மை உருவில் இரண்டாவது அத்தியாயம் ஏழாவது பதத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு அ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர்.
Recorded March 1966 in New York.
1966 வருடம் மார்ச் மாதம் நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
Now, Arjun is perplexed. He is perplexed in the matter whether to fight or not to fight. That was his perplexity.
இப்போ அர்ஜுனன் குழப்பத்தில் இருக்கான், சண்டை போடுறதா வேண்டாமா அப்படின்ற குழப்பம்.
After seeing his relatives in front of him with whom he was to fight, he was perplexed.
யார் கூட அவன் சண்டை போடவிருந்தானோ அவங்கள அந்த உறவினர்களை பார்த்த உடனே அவனுக்குள்ள குழப்பம் வந்தது.
And there was some argument also with Krishna.
கிருஷ்ணருடனான சில வாதங்களும் இருந்தது.
Krishna of course did not encourage.
உறுதியா கிருஷ்ணர் அதை ஊக்குவிக்கல.
Now here is a point that Krishna is the supreme personality of God.
இங்க என்ன கருத்து அப்படின்னா, கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான்.
என்ன
புத்தகம் இது? பகவத்கீதையின் மொழிபெயர்ப்பு.
நான்
பேசுறத கேளுங்க.
நான் கேக்குறேன்.
ஆமா, உன் கவனத்தை திருப்பாம நான் பேசுறத கேளு.
கிருஷ்ணா ஆல்தோ He is present there, the Supreme Personality of Godhead. But still, he did not encourage him.
Paramapurusha Bhagavanana Shri Krishnare anga irundhom, avana ookapaduthala.
From worldly point of view, when somebody says that, I give it up, I don't want it, I don't want to fight with my friend, or my relatives, better let them enjoy, I shall forgo my claim. From worldly point of view, this is a very gentlemanly behavior. The one is forgoing his claim and for the matter of his relatives or friends.
தன்னுடைய உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் தனக்குன்னு இருக்கக்கூடிய உரிமையை கைவிட்டுட்டு எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டாம், என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் கூட நான் சண்டை போட விரும்பலை, அவங்களே அனுபவிக்கட்டும் அப்படின்னு விட்டு போறதுன்றது உலகாயுத பார்வையில் அது பெரிய பெருந்தன்மையான செயல்.
பட் கிருஷ்ணா இஸ் நாட் என்கரேஜிங் தட் ப்ரொபோசல்.
ஆனால் கிருஷ்ணர் அந்த ஆலோசனைக்கு ஊக்கத்தை கொடுக்கல.
We have to mark it.
இதை நம்ம குறித்து கொள்ளணும்.
Krishna is not encouraging.
கிருஷ்ணர் ஊக்கப்படுத்தலன்றது.
Krishna is rather inducing Arjun that it is not a very good proposal. It is not defeating your position.
அதுக்கு பதிலா கிருஷ்ணர் அர்ஜுனன் சண்டை போட சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். உன்னுடைய நிலைக்கு இது பொருத்தமானதல்ல.
You belong to the Aryan family, you belong to the Kshatriya royal family, and you are denying to fight. No, this is not good.
நீ ஆரிய குடும்பத்தை சேர்ந்தவன், நீ க்ஷத்ரியன், நீ ராஜவம்சத்தை சேர்ந்தவன், ஆனா நீ சண்டை போட மறுக்கிறியே, இது நல்லதில்லை.
and I am your friend, I have taken the responsibility of your chariot driver, and if you do not fight, what people will say?
Na unnudaiya nanban unnudaiya therotti indra porupai eduthirukken nee sanda podala appadina makkal enna solluvaanga?
So he is not encouraging, just see.
அதனால அவர் ஊக்கப்படுத்தல.
Now here is a good proposal from the worldly point of view that Arjuna does not want to fight and Krishna is not encouraging. Now what is the point?
இங்க உலகாயத பார்வையில ஒரு நல்ல ஆலோசனை. அர்ஜுன சண்டை போட விரும்பல, கிருஷ்ணர் அதை ஊக்கப்படுத்தல. இப்ப இங்க என்ன கருத்துன்னா,
Somebody may say that Krishna, the Supreme Personality of Godhead, why he is encouraging in the matter of fight?
Krishna, Paramapurusha Bhagavan, sanda podrada ookapaduthraare, appadina oruthar kekkalam.
The people, at the present moment, when there is a question of war, people want to stop that war.
Indraya kaalakattathile, por varudhu appadina, makkal adha niruthuradhukku dhaan virumburaanga.
At the present moment, the movement is going on between all nations, so they do not want war.
எல்லா நாடுகளுக்கும் மத்தியிலும் போர் வேண்டாம் சொல்லி ஒரு இயக்கமே செயல்பட்டு இருக்கு.
But here we see that Krishna is not discouraging war.
ஆனா இங்க கிருஷ்ணர் போர் வேண்டாம் சொல்லலையே.
We have to mark this point. He is not discouraging war, but he is rather advocating, inducing Arjuna that this is not defeating your position. You must fight.
நாம இந்த கருத்தை இங்க குறிப்பிடுத்துக்கணும். அவர் போர் வேண்டாம்னு சொல்லல, ஆனா அதுக்கு பதிலா அர்ஜுனனை ஊக்குவிக்கிறார். இல்ல, உன்னுடைய நிலைக்கு இது பொருத்தமானது இல்ல, நீ சண்டை போட்டாகணும்.
So here is a point that sometimes we may do something which is approved by the general public, but it may not be approved by the supreme authority.
இங்க என்ன கருத்து அப்படினா, சில சமயத்துல நாம செய்யக்கூடிய செயலை பொதுமக்கள் அங்கீகரிக்கலாம், ஆனா உயர் அதிகாரியால அது அங்கீகரிக்கப்படாம போலாம்.
Superficially it may appear very appealing to the sentiment of the public, but factually such thing may not be correct.
Melotama podumakkaludaiya paarvaikku adu kavarchigaramanada thonalam, ana adu sari illadada irukkalame.
If we accept Krishna as the supreme personality of Godhead, and why he was inducing Arjuna to fight, it does not mean that he was inducing Arjuna to do something wrong.
Mulamudar kadavulana Krishna Arjunane sanda poda solli thoondi vidrar abindratha yetukittom appadina adukaga Krishna Arjunane thavaru seiya solrar abindratha artham aidadu.
But from a worldly point of view, Arjuna was a very pious man and he was declined to fight and not to kill his kinsman, not to kill his friend. This is a very important point.
Ana ulagaida paarvile Arjuna romba nallavan punniyavan, sanda poda matenran, thanudaiya uravinargala nanbargala kolla matenran, idu romba nalla oru karuthu.
So he argued, no, if I fight, my people will die and their wives will become widow and they will be adulterated, and then by adulteration unwanted population will increase, and will offer and shraddha.
Adanalae avan vaadam pandran, illa naan sanda potanna makkal ellam irandu povanga, avangalude manavigal ellam vidhavai aavanga, அவங்க விதவையாயிட்டாங்கன்னா அவங்க கலங்கப்பட்டு போவாங்க, அந்த கலங்கத்தினால தேவையில்லாத ஜனத்தொகை அதிகமாகும், அப்புறம் யாரு ஸ்ராதாலாம் செய்வாங்க?
rather there is a ceremony of sadha according to Hindu scripture. I do not know whether you have in your Christian religion, but according to Hindu, a dead body is offered some respect every year.
Shraddha abindrathu Hindu sastra padi oru sadangu. Unga Kristava madathile apdi oru sadangu irukkanradhu enakku theriyala. Ana Hindukal padi varshathile oru murai irandhu pona udalukku mariyadhai seluthum vagayil.
Just like death anniversary observed, similarly in the family, the descendants, they offer some foodstuff after some religious ceremony that is called Shraddha.
உதாரணத்துக்கு அந்த இறந்த தினத்தை அனுசரிக்கிற மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்ததியினர் இறந்து போனவருக்கு சில உணவு பதார்த்தங்களை அர்ப்பணிக்கிறது அந்த மத சடங்கு. அதுக்கு பேரு ஸ்ராதா.
And it is believed that that offering goes to the dead forefather.
மேலும் அந்த அர்ப்பணங்கள் எல்லாம் இறந்து போன முன்னோர்களுக்கு போறதா நம்பப்படுது.
So that is a family religious ceremony.
இது குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு மத சடங்கு.
So Arjun said that if these people will die, who will offer that ablution to the forefathers?
அதனால அர்ஜுன சொல்றான், மக்கள் இறந்து போவாங்க, யாரும் இந்த ஸ்ராதா எல்லாம் செய்வாங்க?
So from ordinary point of view, from the point of view of a family man, he argued with Krishna in so many ways.
ஒரு சாதாரணமான பார்வையில, ஒரு குடும்பஸ்தனுடைய பார்வையில, இந்த மாதிரி அவன் கிருஷ்ணர் இடத்துல பல வாதங்களை வைக்கிறான்.
And after, at the end, he decided that I cannot fight.
பிறகு இறுதியில் அவன் முடி பண்ணிட்டான், என்னால சண்டை போட முடியாது.
Then Krishna tried to induce him and he said that yes, you whatever you are saying that I am a kshatriya and I am not doing my duty, this is all right, but my mind is perplexed.
Krishna ravana thondi vida muyarchikkar. அவன் சொல்றான், ஆமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் க்ஷத்ரியன்தான், நான் என்னுடைய கடமை செய்யல, அதெல்லாம் சரிதான், ஆனா என்னுடைய மனசு குழப்பத்தில் இருக்கு.
So he was at the same time conscious that Sri Krishna only can make a solution of this perplexity.
அதனால அதே சமயத்தில் அவன் கிருஷ்ணர் மட்டும்தான் என்னுடைய இந்த குழப்பத்துக்கு தீர்வு காண முடியும்ன்றதையும்
உணர்ந்திருந்தான்.
கற்பண்ய தோஷ அப்படின்னா கருமித்தனமான மனிதன்.
He was conscious of the fact that he was a great hero, he was a great fighter, and at the same time the enemies were there. So his actual duty was to fight with the enemy. They are offering fight for a kshatriya. There are some obligations. If somebody challenges that I want to fight with you, the kshatriya cannot deny.
அவனுக்கு தெரியுது அவன் பெரிய வீரன்றதும், அதே சமயத்துல எதிரிகள் அவனை சண்டை போடுறதுக்கும் அழைக்கிறாங்க. ஒரு க்ஷத்ரியனுக்கான கடமை என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து சவால் விடுறாங்க, நான் அவன் கூட சண்டை போடணும் அப்படின்னா அதை அவனால மறுக்க முடியாது.
If somebody challenges, yes, I want to bet with you, gambling, a kshatriya cannot deny.
அதே மாதிரி ஒருத்தர் சூதாட்டத்துக்காக சவால் விட்டாலும் ஒரு க்ஷத்ரியன் அதை மறுக்க முடியாது.
For that reason, the Pandavas lost their kingdom.
அந்த காரணத்தால தான் பாண்டவர்கள் அவங்க ராஜாங்கத்தை இழந்தாங்க.
His other side, his cousins offered them that all right, let us come to Beijing. So Beijing, they beat was and they offered the kingdom. So if you are defeated, then you lose your kingdom. So they lost their kingdom.
அந்த பக்கத்துல இருந்த பெரியப்பா மகன்கள் பந்தயம் வச்சு சூதாட அழைச்சாங்க. அதுக்காக அவங்களுடைய ராஜாங்கத்தையே பணையம் வச்சு விளையாடினாங்க. அந்த சூதாட்டத்தில் தோத்துட்டா இவங்க ராஜாங்கத்தை இழந்துருவாங்கன்றது. அதே மாதிரி அவங்க ராஜாங்கத்தை இழந்துட்டாங்க.
Then the next offer was that if you are defeated, you lose your wife. So they lost their wife.
அடுத்தது நீங்க தோத்துட்டா உங்களுடைய மனைவியை இழந்துடுவீங்க. அவங்க மனைவியை இழந்தாங்க.
And similarly, they are put. Now, this time if you are defeated, you have to go to the forest for 12 years.
அடுத்தது நீங்க தோத்துட்டா 12 வருஷத்துக்கு வனவாசம் போகணும்னாங்க.
So, there was a great plan behind them. And the Pandavas were defeated in so many ways. And they were harassed and embarrassed for not less than 20 years.
இந்த மாதிரி பெரிய திட்டம் தீட்டப்பட்டிருந்தது. அதுக்கு பின்னாடி பாண்டவர்கள் பல விதத்தில் தோற்கடிக்கப்பட்டாங்க. அவங்க அலைக்கழிக்கப்பட்டாங்க. பல விதத்தில் தர்ம சங்கடப்பட வச்சாங்க. 20 வருஷத்துக்கும் குறையாம. இப்போ அவங்க நேருக்கு நேர் சண்டை போட வேண்டியிருக்கு. ஆனால் இவன் சண்டை போட தயாராக இல்லை. அப்படின்னா அவன் கருமி ஆயிட்டான். அவனுடைய கடமையிலிருந்து விலகி போயிட்டு இருக்கான்.
Now, so he is conscious that practically I am deviating from my duty. Katpanna dosa, this is my miserly behavior. Dosa means the fault on my part.
இப்போ குறிப்பா நான் என்னுடைய கடமையிலிருந்து விலகி போயிட்டு இருக்கேன் அப்படின்ற உணர்வோடு இருக்கான். கற்பன்யா தோஷா, இது என்னுடைய கருமித்தனமான பழக்கம்தான். தோஷா தோஷா அப்படின்னா என் பக்கத்துல குறை இருக்கு.
I should not have defeated from this fighting, but my sentiment does not allow me to fight with my kinsmen. So here is a perplexity. So கற்பன்யா தோஷா அபஹத ஸ்வபாவா,
சண்டை போடுறதுன்றதுல இருந்து நான் விலகி போயிட கூடாது. ஆனா என்னுடைய உணர்ச்சிகள் என்னுடைய உறவினர்கள் கூட சண்டை போறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்குதே, இதுதான் என்னுடைய குழப்பம். அதனால கற்பன்யா தோஷோ பகத ஸ்வபாவ
தர்ம சங்கூர சீதா, not only I am miserly, but I am deviating from my duty. தர்ம
சமூட சேதா, கருமித்தனமா மட்டும் இல்ல, நான் இப்ப என்னுடைய கடமையிலிருந்து விலகி போயிட்டு இருக்கேன். தர்மா
எவ்ரி this dharma means according to different position, just like brahman, the intellectual society, the kshatriyas, the administrative society, the vaishyas, the mercantile society, and the shudras. Shudras means the laborer class. So these four divisions are always, now you can name in a different way, that doesn't matter, but in every society and for all time these divisions are there.
Dharma appadina avangalude nilaikketha madriyanadu. Udanathukku brahmanargal appadina buddhisalithanamana samudayam, kshatriyargal appadina nirvaga seiyakoodiya oru samudayam, vaishyargal appadina vyaparam seiyakoodiya oru samudayam, shudrargal appadina கூலி தொழில் செய்யக்கூடியவர்கள். இந்த நான்கு பிரிவுகளும் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதுக்கு வேற மாதிரி பேர் வேணா நம்ம கொடுத்துக்கலாம், அது முக்கியம் அல்ல. ஆனா ஒவ்வொரு சமுதாயத்திலையும் எல்லா சமயத்திலையும் இந்த பிரிவுகள் இருந்துகிட்டு தான் இருக்கு.
So, according to Vedic system, this system is observed by generation.
அதனால வேத முறைப்படி இந்த முறையானது பாரம்பரியமா அனுசரிக்கப்பட்டு வருது.
he was a Kshatriya. The Kshatriya's duty was to fight with the enemy, and he was not executing.
அவன் ஒரு க்ஷத்ரியன், க்ஷத்ரியனுடைய கடமை எதிரிகளோட சண்டை போடுறது, ஆனா இப்ப அதை அவன் செய்யல. இருந்தாலும் நான் என்னுடைய மதத்திலிருந்து விலகி போயிட்டு இருக்கேன், என்னுடைய க்ஷத்ரிய கடமையிலிருந்து நான் விலகி போயிட்டு இருக்கேன், நான் குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்றத உணர்ந்து
இருக்கான். You should kindly definitely say. Now here is a position. I do not understand what is to be done. You kindly just say yourself nishchita. Nishchita means definitely what is right. Brihita.
Anale ipo kanivoda neenga nichayama inda nilayila enna seiyanondrathu enakku puriyala. Anale nichayama enakku edhu sarindrathu neenga sollunga.
Now Krishna can say, well, I am already saying you that you should fight, but you are not carrying out the order.
இப்ப கிருஷ்ணர் சொல்றார், நான் ஏற்கனவே நீ சண்டை போட்டாகணும்ன்றத சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீ அதை செய்யாம இருக்க.
So he says, "Sishasthi hang sarimang sang prapannam." So he accepted, all right, whatever arguments you have done so far, let us forget that. Now, I accept you as my spiritual master, not my friend.
அதனால அவன் சொல்றான், சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். அவன் ஏத்துக்கிறான், சரி இதுவரைக்கும் நம்ம என்னெல்லாம் வாதம் பண்ணியிருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறந்துடுவோம், இப்ப நான் உங்களை என்னுடைய ஆன்மீக குருவை ஏத்துக்கிறேன், நண்பனா இல்ல.
Now, the idea of accepting spiritual master, that is also very obligatory. As soon as you accept one as a spiritual master, first of all, we have recorded in your heard it, that acceptance of spiritual master must be selected, you see, after careful examination.
இப்போ ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்றதுன்றது செய்ய வேண்டிய ஒண்ணா இருக்கிறதுனால அந்த ஆன்மீக குருவை மிக கவனத்தோடு தேர்வு செய்து தேர்ந்தெடுக்கப்படும்.
Just like one selects his bride or bridegroom after careful examination. And in India, they are very careful because the marriage of the boys and girls take place under the guidance of the parents. So the parents very carefully see.
எப்படி ஒரு மன மகனையோ அல்லது மன மகளையோ கவனத்தோடு தேர்வு செய்து தேர்ந்தெடுக்கப்படுதோ அது மாதிரி இந்தியாவில் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் திருமணம் நடக்கும்போது பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல் படி நடக்கிறதுனால குறிப்பா பெற்றோர்கள் இதை மிக கவனத்தோட பார்ப்பாங்க.
So, similarly, one has to, the acceptance of spiritual master is necessary.
ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்றது அப்படின்றது அவசியமானது.
According to Vedic injunction, everyone should have a spiritual master.
வேத அறிவுரைப்படி ஒவ்வொருவருக்கும் ஆன்மீக குரு இருக்கணும்.
Perhaps you have seen a secret trade we have got. Secret trade.
நீங்க இங்க பார்த்திருக்கலாம், இந்த பூநூல் இருக்கு நமக்கு.
Mr. Quinn,
திருவாளர் கோகன், இந்த மாதிரியான பூநூல்
secret trade. That secret trade is the sign that this person has his spiritual master.
இந்த பூநூல் யாருக்கு இருக்கோ அந்த நபர் ஆன்மீக குருவை உடையவர் அப்படின்றது அர்த்தம்.
Has his spiritual master. Just like here, of course, there is no such distinction. A married girl, and according to Hindu system, they have got some sign there, so that people can understand this girl is married. They put on a red and painting here, so that others know that this girl is married.
இந்து முறைப்படி திருமணமான பெண்ணுக்கு மற்ற மக்கள் புரிந்து கொள்றதுக்காக சில அடையாளங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு அவங்க வகிடு எடுக்கும் போது அதுல குங்குமம் வச்சிருப்பாங்க.
According to what is called this, the division of the here, what is this line called? What is the spelling?
To part.
This parting is also, there is some meaning. When the parting is here in the middle, then that girl has her husband and she is coming from respectable family.
மேலும் அந்த வகிடெடுக்கிறதுலயும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஒரு பெண் தன்னுடைய தலையினுடைய மத்தியில வகிடெடுத்திருந்தா அந்த பெண்ணுடைய கணவன் ஒரு நல்ல மரியாதைக்குரிய குடும்பத்தில் இருந்து வரக்கூடியவன் அப்படின்றது அர்த்தம்.
And in the partition is here, then he sees a prostitute.
அதே ஒரு பெண்ணோட தலையில மத்தியில இல்லாம வகிட தள்ளி இருந்தது அப்படின்னா அந்த பெண் ஒரு விபச்சாரி.
A prostitute cannot, there was king's ruling that a prostitute cannot party here.
அந்த சமயத்துல மன்னர்கள் ஆட்சி செய்துட்டு இருந்ததுனால விபச்சாரி பெண்கள் மத்தியில வகுடெடுத்து கொள்ள முடியாது.
And again, when a girl is well dressed, then you should consider that she has got her husband at home. And when she is not well dressed, then it should be understood that her husband is out of home.
ஒரு பெண் நல்ல முறையில உடை உடுத்திருந்தா அந்த பெண்ணோட கணவன் வீட்டில் இருக்கார்ன்றது அர்த்தம். அதே மாதிரி அந்த பெண்ணோட உடை அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல அப்படின்னும் போது கணவர் வீட்டை விட்டு வெளியில போயிருக்காருன்றது அர்த்தம்.
And a widow dress, there are so many, there are symptoms.
அதே மாதிரி விதவைகளுக்கு உடை இருக்கு. இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இருக்கு.
So similarly, this thread, sacred thread, is a sign that this person has accepted somebody as his spiritual master. He has got it just like this red mark symbolizes that this girl has her husband. Similarly, this sacred thread is the symbol that this man has got his spiritual master.
அதே மாதிரி இந்த போனூல் அணிஞ்சிருக்கார் அப்படின்னா அவர் யாரோ ஒருத்தர் ஆன்மீக குருவா ஏற்றுக்கொண்டிருக்கார். எப்படி இந்த பெண்ணோட வகிடில் குங்குமம் இருந்தா அவளுக்கு கணவர் இருக்கார்ன்ற அடையாளமோ, அதே மாதிரி இந்த பூணூல் அணிஞ்சிருக்கக்கூடியவருக்கும் ஆன்மீக குரு இருக்கார் அப்படின்றதுதான் அடையாளம். இதுக்குன்னு சடங்குகள் இருக்கு.
So according to Vedic system, one has to accept a spiritual master in order to make a solution of his life.
வேத முறைப்படி தன்னுடைய வாழ்வின் தேர்வுகளுக்கு ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு.
In every stage of his life, the spiritual master guides.
அதனால அவன் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியிலையும் ஆன்மீக குருவுடைய வழிகாட்டுதல் இருக்கு.
He also makes questions to the spiritual master and he guides, so that his life, his progress of life may be systematic.
அவனும் ஆன்மீக குருவிடத்தில் கேள்விகளை கேட்டு அவருடைய வழிகாட்டுதன்படி முறையான முன்னேற்றத்தை அடைறான்.
Now, to take such guidance means the spiritual master should also be a very perfect man. Otherwise, how can he guide?
இப்பொழுது அப்படிப்பட்ட வழிகாட்டுதல ஆன்மீக குருவிட்ட இருந்து நம்ம பெறணும் அப்படின்னா அவரும் ஒரு பக்குவமான நபரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் எப்படி வழிகாட்டுதல கொடுக்க முடியும்?
Now, here, Arjuna knows that Sri Krishna is the perfect person. So therefore, he is accepting him as Shishyatiham Sadhimam Tam Prapanna. I am just surrendering unto you, he said, yourself, and you accept me as your disciple. Because friendly talk cannot make a solution of the perplexity.
இப்போ அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் பக்குவமான நபர் என்றது தெரியும். அதனால அவன் இவரை எப்படி ஏத்துட்டு இருக்கான்னா, நான் உங்களிடத்துல சரணடைஞ்சிட்டேன், உங்களுடைய சீடனா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நட்பு ரீதியான பேச்சு என்னுடைய குழப்பத்துக்கு தீர்வு காணாது. இந்த நட்பு ரீதியான பேச்சுன்றது ஒரு வருஷம் தொடர்ந்து போனாலும் அது தீர்வு கொடுக்காது.
And accepting Krishna as a spiritual master means whatever Krishna will decide, he has to accept.
இங்க கிருஷ்ணரை ஆன்மீக குருவா ஏற்றுக்கொள்றது அப்படின்னா கிருஷ்ணர் என்னெல்லாம் முடிவு பண்றாரோ அதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு.
One cannot deny the order of a spiritual master.
ஆன்மீக குருவோட கட்டளைகளை ஒருத்தர் மறுக்க முடியாது.
Therefore, one has to select a spiritual master whose order carrying will not commit a mistake.
அதனால தான் யாருடைய கட்டளைகளை தவறு இல்லாம நீங்க செய்ய போறீங்களோ அவரே ஆன்மீக குருவா தேர்ந்தெடுக்கப்படணும்.
Suppose if you accept a wrong person as spiritual master and if he guides you wrongly, then your whole life is spoiled.
நீங்க ஒரு தவறான நபரை ஆன்மீக குருவா ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் தவறான வழிகாட்டுதல கொடுக்கிறார். அப்போ உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் வீணாயிடுது.
So one has to accept a spiritual master whose guidance will make his life perfect. That is the relation between spiritual master and disciple.
அதனால யாருடைய வழிகாட்டுதல் ஒருத்தருடைய வாழ்க்கையை பூரணத்துவமாக்குமோ அவரே ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ளப்படணும். அதுதான் ஆன்மீக குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவு.
It is not a formality. It is a great responsibility both for the disciple and for the spiritual master.
இது வெறும் சடங்கல்ல, ஆன்மீக குருவுக்கும் சீடனுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இது.
And yes.
முதல்ல அறியாமையில் இருக்கக்கூடிய சீடன் எப்படி ஆன்மீக குருவை தேர்ந்தெடுக்க முடியும்? அவனுக்கு தான் அறிவு இல்லையே.
The first thing is that one should be searching after a disciple, searching after a spiritual master.
முதல்ல ஒருத்தர் ஆன்மீக குருவை தேடணும்.
Now, just like you search after some school, you search after some school. So when you are searching after some school, you must have at least some preliminary knowledge what a school means.
உதாரணத்துக்கு நீங்க ஒரு பள்ளிக்கூடத்தை தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல பள்ளிக்கூடம்னா என்ன அப்படின்றது ஒரு அடிப்படை அறிவாவது இருக்கணும்.
You cannot search after a school and go to a cloth shop. If you are so ignorant that you do not know what is a school and what is a cloth shop, then it is very difficult for you.
நீங்க ஒரு துணி கடையில போய் தேட முடியாது. துணி கடைக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நீங்க அறியாமையில் இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்.
You must know at least what is a school.
உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பள்ளிக்கூடம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்.
So that knowledge is like this.
அதனால அந்த அறிவும்
இப்படித்தான். சத்விஜானார்த்தம் ச குருமேவ அவிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மம். தி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் பர்சன் ஹூ இஸ் inquisitive to have transcendental knowledge. He requires a spiritual master.
ஆன்மீக குருவுக்கு உன்னத அறிவில் விசாரணை கொண்டிருக்க கூடிய நபர் தேவை இருக்கு. இவனுக்கும் ஆன்மீக குரு தேவை இருக்கு.
So, there is another verse in Srimad Bhagavatam. Tasmad gurum prapaddeta ஜிஜாசு ஸ்ரேயா உத்தமம் தஸ்மாத் குரும் பிரபத்தீத. ஒன் ஷுட் சர்ச் ஆஃப்டர் எ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஹூ இஸ் இன்குயிசிட்டிவ் அபவுட் transcendental subject matter.
ஸ்ரீமத் பாகவதத்துல இன்னொரு பதம் இருக்கு, யார் ஒருத்தர் உன்னதமான விஷயங்களை பற்றி விசாரணை கொண்டிருக்காரோ அவர் தான் ஆன்மீக குருவை தேடணும்.
So unless one is at least conversant with the preliminary knowledge of transcendental matter.
அதனால அடிப்படையான உன்னதமான விஷயங்களை பற்றி பரிச்சயமானவரா ஒருத்தர் இருக்கணும்.
That transcendental matter here you can see Arjuna is perplexed and now he wants an definite answer. This is the inquiry about transcendental subject matter.
அந்த உன்னதமான விஷயத்தை இங்க நீங்க பார்க்கலாம். அர்ஜுனன் குழப்பத்தில் இருக்கான், இப்ப அவனுக்கு நிச்சயமான ஒரு பதில் வேணும். இதுதான் உன்னதமான விஷயத்தை பற்றின விசாரணை.
So every human being has to inquire. The inquiry must be there. What is that inquiry? That inquiry is that preliminary that every human being is suffering.
அதனால ஒவ்வொரு மனிதனும் விசாரணை செலுத்தணும். அந்த விசாரணை கண்டிப்பா இருக்கணும். என்ன அந்த விசாரணை? அந்த விசாரணைன்றது ஆரம்பத்தில் ஒவ்வொரு மனிதனும் துன்பப்பட்டு இருக்கான்.
Ignorant man, just like a cat and dog or an animal, they are suffering but they do not understand.
நாய்களையும் பூனைகளையும் போல அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு நபரால நம்ம துன்பப்பட்டு கொண்டிருக்கோம் அப்படின்றதே புரிந்து கொள்ள முடியறதில்லை.
Suffering they do not understand. Just like we have seen, of course, here animals are slaughtered in slaughterhouse.
எங்க கசாப்பு கலங்கள்ல எல்லா மிருகங்களும் கொல்லப்படுது.
According to Hindu system, of course, cow killing is not allowed.
ஆனா ஹிந்து முறைப்படி பசுக்களை கொல்றதுக்கு அனுமதிக்கப்படுறதில்லை.
But there are meat eaters. So, according to Hindu system, if anyone wants to eat meat, he should take a goat. According to Hindu system, only goats and lambs can be killed for meat eating. No other animal. No other animal. Cow is not permitted.
ஆனாலும் அங்க மாமிசம் சாப்பிடுறவங்க இருக்காங்க. அவங்க மாமிசம் சாப்பிடணும் அப்படின்னா வெள்ளாடு அல்லது செம்மறி ஆடை தான் அவங்க கொல்லணும். வேற மிருகங்களை கொல்லக்கூடாது. பசுவை கொல்றதுன்றது தடை செய்யப்பட்டது.
Just like the Hindus, they do not eat cow's flesh, and the Muslims, they do not eat hog flesh, they do not eat. They have got some sentiment.
இந்துக்கள் பசு மாமிசத்தை சாப்பிடறதில்லை. இஸ்லாமியர்கள் பன்றி மாமிசத்தை சாப்பிடறதில்லை. அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்ச்சி வசப்பட்ட கருத்துக்கள்.
But meat eating is also there in the Hindu society, but that is only by goat meat or lamb meat, generally goat.
ஆனா இந்து சமுதாயத்திலையும் மாமிசம் சாப்பிடறதுன்றது இருக்கு. ஆனா வெள்ளாடோ அல்லது செம்மறி ஆட்டோ தான் கொல்லுவாங்க, பொதுவா ஆடு.
Now these goats are sacrificed before a goddess Kali. So I have seen it that one animal is being killed, slaughtered, and another animal which will be slaughtered next, it has been given some grass and it is standing there.
இப்போ இந்த ஆட்டை காளி தேவிக்கு அவங்க அர்ப்பணம் செய்யறாங்க, அத நான் பாத்திருக்கேன். மிருகங்களை கொல்லும் போது இன்னொரு மிருகம் பக்கத்திலேயே இருக்கும், அது அடுத்ததா கொல்லப்பட வேண்டியதா இருக்கும். ஆனா அதுக்கு கொஞ்சம் புல்லு கொடுத்திருப்பாங்க, அது அங்கேயே நின்னுட்டு பாத்துட்டு இருக்கும்.
It has no knowledge that my next turn is mine, so it is not going out. So this is animal.
அடுத்தது நம்ம தான் கொல்லப்பட போறோம் அப்படின்றத அது தெரியறதில்ல, அது அங்கிருந்து விலகி போறதில்ல. இதுதான் மிருகம்.
This is that. A human. A human being is not so fool. If there is sign that next time my killing is to be taken up, then at least he will protest or try to go away, something like that, you see. But there is no such thing.
இப்போ மனிதன் அந்த அளவுக்கு முட்டாளா இல்லை. அடுத்தது நம்ம தான் கொல்லப்பட போறோம் அப்படின்ற அறிகுறி அவனுக்கு தெரிஞ்சதுன்னா குறைஞ்சபட்சம் அவன் எதிர்ப்பு தெரிவிப்பான், அங்கிருந்து விலகி போகணும்னு விரும்புவான். ஆனா அப்படி எதுவும் இல்லை.
சோ த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் அனிமல் அண்ட் மேன் இஸ் தட் அனிமல் இஸ் நாட் அவேர் ஆஃப் தி சஃபரிங் இஸ் அண்டர்கோயிங்.
மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, மிருகங்களால நம்ம துன்பப்பட்டு இருக்கோம் அப்படின்றத உணர முடியாது.
There are suffering both for the animals and for the man, but man is conscious. If a man is not awakened to his suffering, then he is in animal consciousness.
மிருகத்துக்கும் மனிதனுக்கும் துன்பங்கள் இருந்துட்டு இருக்கு, ஆனா மனிதன் அதை உணர முடியும். இப்ப மனிதனால அந்த உணர்வை அடைய முடியல அப்படின்னா அவன் மிருக உணர்வுல இருக்கான்னு அர்த்தம்.
So we should not forget that we are always under suffering.
எப்பவும் நம்ம துன்பப்பட்டுட்டே இருக்கோம் அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது.
There are three kinds of suffering. I don't say about this economic problem or that is also another suffering.
மூன்று வகையான துன்பங்கள் இருக்கு. இப்ப நான் இங்க பேசுறது பொருளாதார சம்பந்தமான துன்பங்களை பற்றி அல்ல, அதுவும் இருக்கு, அதுவும் துன்பம்
தான்.
வேத ஞானத்தின்படி அல்லது உண்மை என்ன அப்படின்னா மூன்று வகையான துன்பங்கள்.
ஒன் கைண்ட் ஆஃப் சஃபரிங் பிலாங்கிங் டு தி பாடி அண்ட் தி மைண்ட். சப்போஸ் ஐ அம் கெட்டிங் சம் ஹெட்ஏக், நவ ஐ அம் ஃபீலிங் வெரி போர், I am feeling very cold, and so many bodily sufferings there are.
ஒரு வகையான துன்பம் நம்முடைய உடல் மற்றும் மனதால வரக்கூடியது. உதாரணத்துக்கு எனக்கு தலைவலி வருது, எனக்கு ரொம்ப வெப்பமா உணர்றேன் அல்லது அதிகம் குளிரா உணர்றேன், இதெல்லாம் இந்த உடலால வரக்கூடிய துன்பங்கள்.
Then similarly we have got suffering from the mind. My mind is not well today. Somebody has called me something, so I am suffering, or I have lost something, some friend, so many things. So suffering from the body and mind.
அதே மாதிரி மனதாலே வரக்கூடிய துன்பங்களும் இருக்கு. இன்னைக்கு என்னோட மனசே சரியில்லை, அவர் கூப்பிட்டார், நான் கஷ்டப்படுறேன், நான் எதையோ இழந்துட்டேன், அல்லது என்னுடைய நண்பர் கூப்பிட்டார், இது மாதிரி நிறைய விஷயங்கள். அதனால இந்த மனது மற்றும் உடலால வரக்கூடிய துன்பங்கள் இருக்கு.
And then suffering by the nature.
அடுத்தது இயற்கையால வரக்கூடிய துன்பங்கள்.
Nature. This is called adhidaivik.
அதுக்கு பேரு அதிதைவிக.
Which we have no control. In every suffering we have no control. Especially suppose there is heavy snowfall. The whole New York City is flooded with the snow and you are all put into inconvenience. That's a sort of suffering. But you have no control. You cannot stop snow falling.
அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. எல்லா வகையான துன்பங்களும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இங்கே நியூயார்க் நகரம் முழுக்க நிறைய இந்த வெண் பனி மழை பெய்யுது. நம்ம எல்லாருமே அதனால் அசௌகரியமான நிலையில் வைக்கப்பட்டிருக்கோம். இது ஒரு வகையான துன்பம். ஆனா நம்ம அதை கட்டுப்படுத்த முடியறது இல்ல. இந்த பனிமலை பெயர்ந்து நம்மால தடுத்து நிறுத்த முடியுமா?
Wind, cold wind. You cannot stop it. This is called adhidaivik suffering.
அல்லது காற்று அடிக்குது, குளிர் காற்று அடிக்குது, அதை நம்மளால தடுத்து நிறுத்த முடியறது இல்ல. இதுக்கு பேரு தான் அதிதைவிக துன்பம்.
And the suffering of the mind, the suffering of the body is called adhyatmik.
நம்முடைய மனதாலும் உடலாலும் அடையக்கூடிய துன்பத்துக்கு பேரு அதி ஆத்மிகா.
And there is other suffering, adi bhauti, attacked by other living being.
இன்னொரு வகையான துன்பம் அதி பௌதிகா, மற்ற உயிர்வாளிகளால தாக்கப்படுறது.
My enemy, some animal or some worm, so many. So these three kinds of sufferings are there all.
என்னுடைய எதிரியால, மிருகத்தால, புழு பூச்சிகளால, இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரியான துன்பங்கள் எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கு.
ஆனா
நம்ம இந்த துன்பங்களை விரும்புறது கிடையாது.
When this question comes, now here Arjuna is conscious that there is a fight and it is my duty to fight with the enemy, but there is suffering because they are my kinsmen. So he is feeling that.
இப்ப இங்க அர்ஜுனன் என்ன உணர்வுல இருக்கான்னா, எதிரிகளோட சண்டை போடுறது என்னுடைய கடமை, ஆனா அது எனக்கு துன்பத்துக்கு காரணமா இருக்கு, ஏன்னா அவங்க எல்லாம் என்னுடைய உறவினர்கள். அதான் அவன் உணர்றான்.
So, unless a human being is concerned and alerting to the fact that we are always in suffering, but we do not want all this.
அதனால மனிதன் அப்படின்னாவே எப்பவும் நம்ம துன்பப்பட்டுட்டே இருக்கோம், ஆனாலும் அதை நம்ம விரும்பல அப்படின்ற அந்த உணர்வு வரணும்.
This question, such a person is required to approach spiritual world.
இந்த நிலையில அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஆன்மீக குருவை அணுக வேண்டிய தேவை இருக்கு.
When he is conscious, so long his animal life, that he does not know that he is always in suffering.
ஆனா இதுவரைக்கும் அவன் மிருக மாதிரி தான் இருந்தான், அவன் துன்பப்படுறான்றது அவனுக்கு தெரியல.
He does not know, he does not care, or he does not want to make a solution. Here Arjuna is suffering and he wants to make a solution, and therefore he accesses his spiritual master.
அவனுக்கு தெரியல, அல்லது அவன் அதை பத்தி கவலைப்பட்டுக்கல, அல்லது அதுக்காக அவன் தீர்வு காண விரும்பல. ஆனா அர்ஜுனன் இங்க தீர்வு காண விரும்புறான், அதனாலதான் அவன் ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டிருக்கான்.
So when we are conscious of our suffering, we are awakened to the suffering situation. Suffering is there. Forgetfulness or ignorance of suffering is no meaning. Suffering is there.
அதனால எப்ப நம்ம துன்பப்படுறோம் அப்படின்றத உணர்றோமோ, அதாவது துன்பம் இருக்கு அதை நம்ம உணர்றோம், துன்பத்தை வந்து மறந்து இருக்கிறதோ அல்லது அதை பற்றி அறியாமையில் இருக்கிறதோ அர்த்தம் உடையதல்ல.
But when one is very serious to make a solution of his suffering, then a spiritual master.
துன்பம் என்றது இருந்துட்டு இருக்கு, ஆனா எப்போ ஒருத்தர் தன்னுடைய துன்பத்துக்கு தீர்வு காண்றதுல தீவிரமா இருக்காரோ, அப்போ அவருக்கு ஆன்மீக குரு தேவை இருக்கு.
Just like Arjuna required now a spiritual master.
அர்ஜுனனுக்கு எப்படி இங்க ஆன்மீக குரு தேவை இருக்கோ அது மாதிரி.
Is it clear?
இது தெளிவா இருக்கா?
So the suffering is there. It does not require any education.
துன்பம் என்றது இருந்துகிட்டு தான் இருக்கு, அதுக்குன்னு கல்வி எதுவும் தேவையில்லை.
Simply a thinking, that a slight thinking that I do not want all this suffering, but I am suffering. Why is there any solution? Is there any solution?
எனக்கு இந்த துன்பம் எல்லாம் வேண்டாம், ஆனாலும் நான் துன்பப்படுறேனே, ஏன் இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? ஆனா அதுக்கு தீர்வு இருக்கு.
All these scriptures, all this Vedic knowledge, everything, and not only Vedic knowledge, now, why you are going to school, why you are going to college, why you are taking scientific education, why you are taking law education, everything is meant for ending our suffering.
Ella shastrangalum, ella veda gnanamum, veda gnanam mattum illa, ipo neenga edhukaga pallikoodam poringa, எதுக்காக கல்லூரி போறீங்க, எதுக்காக விஞ்ஞான அறிவை எடுத்துக்கிறீங்க, எதுக்காக சட்ட அறிவை எடுத்துக்கிறீங்க, எல்லாமே நம்முடைய துன்பங்களுக்கு முடிவு காண்றதுக்கு தான்.
If there was no suffering, then nobody would have taken education.
இப்போ துன்பமே இல்லாம இருந்தது அப்படின்னா யாருமே கல்வி பயிலவே மாட்டாங்க.
He thinks that if I am educated, if I become a doctor, or if I become a lawyer, or if I become an engineer, I will be happy. That is the ultimate thing. I will get a good job, government job, I will be happy. The happiness is the end of every pursuance.
அவன் நினைக்கிறான், நான் இப்ப படிச்சுட்டேன், நான் மருத்துவர் ஆயிட்டேன், நான் சட்ட வல்லுநர் ஆயிட்டேன், நான் பொறியியல் வல்லுநர் ஆயிட்டேன், நான் சந்தோஷமா இருக்கேன். அது அவனுடைய இறுதி குறிக்கோளா இருக்கு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அரசாங்க வேலை, நான் சந்தோஷமா இருக்கேன். அதனால சந்தோஷம்தான் அவனுடைய எல்லா தேடலுக்கும் முடிவா இருக்கு.
சோ பட் தீஸ் மிட்டிகேஷன் ஆஃப் சஃபரிங்ஸ், தே ஆர் டெம்பரரி.
ஆனா இந்த மாதிரி துன்பங்களை குறைக்கிறதுன்றது தற்காலிகமானது.
ரியல் சஃபரிங், ரியல் சஃபரிங் இஸ் டியூ டு அவர் திஸ் மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ். திஸ் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் சஃபரிங்.
உண்மையான துன்பங்கள் அப்படின்னா நம்ம பௌதிக இருப்பு தான். மூன்று வகையான துன்பங்கள்.
சோ வென் ஒன் இஸ் கான்சன்ட் அபவுட் ஹிஸ் சஃபரிங் அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு மேக் எ சொல்யூஷன் ஆஃப் திஸ் சஃபரிங், then there is necessary of spiritual mind.
அதனால எப்ப ஒருத்தர் இந்த துன்பங்களை பற்றின உணர்வுக்கு வந்து அதுக்கு தீர்வு காணணும்னு நினைக்கிறாரோ அப்போ ஆன்மீக குரு அவசியமானதாகுது.
Now, if you want to make a solution of your suffering and you want to consult a person, now what sort of person he must be who can end your all suffering?
உங்களுடைய துன்பங்களுக்கு தீர்வு காணணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா நீங்க அதுக்கு ஒரு நபரோட ஆலோசனை பெறணும். எந்த மாதிரியான நபரோட ஆலோசனை நீங்க பெறுவீங்க உங்களுடைய துன்பங்களை தீர்க்கிறதுக்கு? அந்த தேர்வு கண்டிப்பா இருக்கணும்.
If you want to purchase a jewel and a diamond and very valuable thing, and if you go to a grocer's shop, such kind of ignorance, you must be cheated. You must be cheated. At least you must approach to a jewelry shop.
உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆபரணம் வாங்கணும், ஒரு வைரம் வாங்கணும்னா அது ரொம்ப மதிப்புமிக்க ஒரு பொருள். அதுக்காக நீங்க ஒரு மளிகை கடைக்கு போக முடியாது. அந்த மாதிரியான அறியாமை நீங்க ஏமாற்றப்படுவீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நகை கடையாவது நீங்க அணுகணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா?
The necessity of a spiritual master is for him who is conscious of his material suffering.
எப்பொழுது ஒருவருக்கு ஆன்மீக குருவோட தேவை இருக்கு அப்படின்னா பௌதிக துன்பங்களை உணர்ந்த நிலையில இருக்கும் போது.
If one is not conscious of his material suffering, then he is not even on the human being status. It is still in the animal status.
ஒருத்தர் பௌதிக துன்பங்களை உணர்ந்த நிலையில இல்ல அப்படின்னும் போது அவர் மனிதன்ற நிலையிலேயே இல்ல. அந்த நிலை மிருக நிலை.
Animal state. Now, the modern civilization, is practically, they are evading. Evading the real suffering. They are engaged in temporary suffering.
இன்றைய நவீன நாகரிகம் இந்த உண்மையான துன்பங்களுக்கு தீர்வு காண்றத தட்டி கழிச்சுட்டு தற்காலிகமான துன்பங்களுக்கு தீர்வு காண்றதுல ஈடுபட்டு இருக்காங்க.
But the Vedic system is Vedic knowledge. They are meant for ending the sufferings of for good. Suffering for good.
ஆனால் வேத ஞானம் அப்படின்றது எல்லா துன்பங்களுக்கும் மொத்தமா தீர்வு காண்றதுக்காக இருக்கு.
The human life is meant for that, ending all suffering.
இந்த மனித வாழ்க்கைன்றது அதுக்காக தான் இருக்கு.
Of course we are trying to end all kinds of suffering. Our business, our occupation, our education, our advancement of knowledge, everything is meant for ending suffering.
நம்மளும் உறுதியா எல்லா துன்பங்களுக்கும் தீர்வு காண்றதுக்கு தான் முயற்சி செய்யறோம். நம்முடைய வியாபாரமா இருக்கட்டும், நம்முடைய தொழிலா இருக்கட்டும், நம்முடைய கல்வியா இருக்கட்டும், நம்முடைய அறிவு வளர்ச்சியா இருக்கட்டும், எல்லாமே துன்பங்களுக்கு தீர்வு காண்றதுக்காக தான்.
But that suffering is temporary. But we have to end the suffering for good. That sort of knowledge is called transcendence.
ஆனா அதெல்லாம் தற்காலிகமான துன்பங்கள், தற்காலிகமானது. ஆனா நம்முடைய துன்பங்களுக்கு மொத்தமா நம்ம தீர்வு காணணும். அது பற்றின அறிவு உன்னதமான அறிவு.
And if anyone is seeking after that transcendental knowledge, this Bhagavad Gita is not an ordinary thing, it is transcendental knowledge. And now here the ground is prepared.
யார் ஒருத்தர் அந்த உன்னதமான அறிவு தேடுறாங்களோ அது சாதாரண விஷயம் இல்ல. அதுதான் பகவத் கீதையில இருக்கு உன்னதமான ஞானம். இப்போ அடித்தளம் தயார் செய்யப்பட்டிருக்கு.
Arjun is conscious of his suffering, perplexity. Now he is seeking a spiritual master.
அர்ஜுனன் துன்பத்தை உணர்ந்திருக்கான், குழப்பத்தில் இருக்கான், ஆன்மீக குருவை தேடிட்டு
இருக்கான்.
அதனால நம்ம அர்ஜுனனை போல ஒரு சீடனுடைய நிலையை ஏற்றுக்கொள்ளணும்.
When a disciple is serious about making a solution of his suffering, then he requires a spiritual master.
எப்போ அந்த சீடன் தன்னுடைய துன்பங்களுக்கு தீர்வு காண விரும்புறானோ அப்போ ஆன்மீக குருவோட தேவை இருக்கு.
And what sort of spiritual master? Krishna, the most perfect man. The most perfect man.
எந்த மாதிரியான ஆன்மீக குரு? கிருஷ்ணரை மாதிரி ஒரு பக்குவமான நபர், பூரணமான நபர்.
சோ எ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இஸ் ரிப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கிருஷ்ணா.
ஆன்மீக குரு அப்படின்றவர் கிருஷ்ணரோட பிரதிநிதி.
அப்கோர்ஸ் கிருஷ்ணா இஸ் நாட் பிரசன்ட் பிஃபோர் அஸ், பட் அட்லீஸ்ட் வி மஸ்ட் ஹேவ் எ பர்சன் அஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஹூ ரிப்ரசன்ட் கிருஷ்ணா.
கிருஷ்ணர் இப்ப நம்ம முன்னாடி இல்லாம இருக்கலாம், ஆனா குறைஞ்சபட்சம் கிருஷ்ணருடைய பிரதிநிதி நம்முடைய ஆன்மீக குருவா இருக்கணும்.
And who can represent Krishna? One who is devotee of Krishna.
யார் கிருஷ்ணருடைய பிரதிநிதியா இருக்க முடியும்? கிருஷ்ணருடைய பக்தர்.
In the line, disciple sir.
யார் சீட பரம்பரையில வராரோ அவர்.
So, see here, Arjuna accepts Krishna as a spiritual master.
அர்ஜுனன் கிருஷ்ணரை ஆன்மீக குருவா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில,
Now, question may be that why Arjun, there were many learned men, not only Krishna, but there were Vasudeva and other great sages and Brahmins. Why Krishna was also Kshatriya? Krishna was not a Brahmin. Of course, he appeared in the family of a Kshatriya.
ஒரு கேள்வி எழலாம். வியாசதேவர் இருக்கார், எத்தனையோ பெரிய சாதுக்கள் பிராமணர்கள் இருக்காங்க, ஏன் இங்க கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளப்படணும்? கிருஷ்ணரும் ஒரு க்ஷத்ரியர், அவர் பிராமணர் இல்ல, அவர் ஒரு க்ஷத்ரிய குடும்பத்துல தோன்றி இருக்கார்.
And they were cousin brothers, Krishna and Arjuna, they were cousin brothers. Krishna was the son of the brother and Arjuna was the son of the sister. Arjuna's mother and Krishna's father, they are brother and sister. So, they are in a family relation, they are intimately related, and at the same time, they are of the same age and friends.
இவங்க ரெண்டு பேரும் உடன் பிறந்தவர்களுடைய மகன்கள், அர்ஜுனனும் கிருஷ்ணரும். கிருஷ்ணர் சகோதரனுடைய மகன், அர்ஜுனன் சகோதரியுடைய மகன். அர்ஜுனனுடைய தாயும் கிருஷ்ணருடைய தந்தையும் சகோதர சகோதரிகள். அதனால அவங்களுக்கு குடும்ப உறவு இருக்கு, அவங்க ரொம்ப நெருக்கமான உறவு கொண்டிருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க ஒத்த வயது உடையவங்க, நண்பர்கள்.
Now, the question may be, why Krishna is accepted as a spiritual master?
இப்போ கிருஷ்ணரை ஏன் ஆன்மீக குருவா ஏற்றுக்கொள்ளப்படணும், அந்த கேள்வி எழலாம்.
That is the selection of the disciple. That Arjun says, Nahi prapashyami mama punudya jachuk muchu sanamindriyanam avap bhumav asapatnamidyam rajyam suranam apichadipattam. Now, he says that I am so perplexed that my lamentation cannot be satisfied even if I gave the kingdom of the universe.
அந்த தேர்வை செய்த சீடனா இருக்கக்கூடிய அந்த அர்ஜுன சொல்றான், நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் என்னுடைய ராஜாங்கமா நான் அடைஞ்சாலும் அது என்ன, இந்த குழப்பத்தில இருந்து தீர்த்து என்னை திருப்திப்படுத்தாது.
I am going to fight for the kingdom only of this earth or the India. Of course, formally India means Bharat. Now, India is a name given by the foreigners. The real name of this planet is Bharatvarsha.
நான் சண்டை போட போறது என்னவோ இந்த பூமிக்காக அல்லது இந்தியாவுக்காக. இந்த இந்தியா அப்படின்றது வெளிநாட்டுக்காரர்கள் கொடுத்த பேரு, உண்மையிலேயே இந்த அண்டத்துக்கு பேரு பாரத வருஷம்.
This planet. Now, gradually it has been cut off doesn't cut off. Just like we have got an immediate experience that some portion of India is now cut off and that is named Pakistan. You know all.
இப்போ படிப்படியா இந்த இந்தியா எல்லாம் துண்டாக்கப்பட்டிருக்கு. இப்ப சமீபத்தில் இந்தியாவினுடைய ஒரு பகுதிக்கு பேரு பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. உங்க எல்லாருக்கும் அது தெரியும்.
Similarly, this whole planet, 5000 years before, this whole planet was known as Bharat.
அதே மாதிரி இந்த மொத்த அண்டமும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாரத வருஷம் அழைக்கப்பட்டது.
Before that, thousands and millions of years before, this planet was known as Ilavati Varsha.
அதற்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இந்த அண்டத்துக்கு பேரு இலாவிரத வருஷம்.
இலாவதி வருஷம். And now, since the time of Emperor Bharat, there was an emperor whose name was Bharat. So, from the name of Bharat, this planet's name became Bharat Varsha.
பரத மன்னர் அப்படின்ற ஒரு பேரரசர் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். அவருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு அவருடைய பெயராலேயே இந்த அண்டத்துக்கு பேரு பாரத வருஷம் அழைக்கப்பட்டது.
So up to 5000 years before, why 5000 years before, say up to 4000 years before, although the modern history cannot give account, chronological account, more than 2500 years, but we are speaking about 4000 years before, this planet was called Bharat Varsha.
இன்றைய நவீன கால வரலாற்று பதிவாளர்களால 2500 வருடங்களுக்கு அப்பாற்பட்டு எதையும் பேச முடியாதுன்னாலும் நம்ம இங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாரத வருஷத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம்.
Arjun says that we are going to fight for the matter of this Bharat Varsha planet. This is one of the planet in the universe. But if I get the whole planets of this, the complete planets of this universe, and without any competitor, is still the perplexity which has arisen in my mind. That cannot be mitigated.
Arjuna solranga, na inda Bharata Varsha abindra oru andathukaga sanda poda iruken. Inda Bharata Varsha endradhu inda prapanjathil irukkakoodiya oru andam. ஆனா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா அண்டங்களும் எந்த போட்டியும் இல்லாம எனக்கு கிடைச்சாலும் கூட என்னுடைய மனதுல இருக்கக்கூடிய குழப்பத்தை அது குறைக்க போறதில்ல. இப்ப பாருங்க, கிருஷ்ணர் இடத்துல என்ன மாதிரியான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்றத
சஞ்சய் உபார். சஞ்சய்
இப்போ சஞ்சயன் சொல்றார்,
ஏவ முக்தா ரிஷிகேசம் குராசேசு பரந்தபஹ நதஸ்தே இதி கோவிந்தம் முக்தா சுஷ்ணி பபூபஹ. Just saying this, Arjun becomes silent. So I cannot fight.
அர்ஜுனன், ஓ என்னால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி அமைதியாயிடுறான்.
தமுபாச ரிஷிகேச பிரசன் இவ பாரத சேனா ருபன் மத்தி விசீதந்தம் நிதங்கமசஹ. Now here Krishna is addressed as Rishikesha.
இப்போ இங்க கிருஷ்ணர் ரிஷிகேஷர்னு அழைக்கப்பட்டிருக்கு.
Rishikesha, we should always remember that Krishna is the supreme personality of God.
Rishikesha, நாம எப்பவுமே கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான்ன்றதை நினைவு கொள்ளணும்.
He is present as incarnation.
அவர் இப்ப அவதாரமா இங்க இருக்கார்.
God is all powerful. God is all powerful.
கடவுள் அப்படின்னா அனைத்து சக்திகளையும் கொண்டவர்.
So if he comes before you, you cannot deny that how is that God has come. You cannot say that. If God is all powerful, then it is his choice, it is his free will. He can come before you, provided you are such qualified devotee.
நீங்க தகுதி வாய்ந்த ஒரு பக்தரா இருக்கும் பட்சத்துல கடவுள் உங்க முன்னாடி வர்றார் அப்படின்னா அவர் அனைத்து சக்திகளையும் கொண்டிருக்கார், அவர் சுதந்திரமானவர், அவருடைய விருப்பப்படி வர்றார். அது எப்படி கடவுள் என் முன்னாடி வர முடியும் அப்படின்றத சொல்லி நீங்க மறுக்க முடியாது.
There cannot be any solid argument that God cannot come or God, of course, so far Vedic literatures are concerned, they accept the incarnation of God. So Krishna is the supreme personality of God.
அதனால கடவுளால வர முடியாது அப்படின்றது ஒரு திடமான வாதமா தெரியல. வேத இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் கடவுளுடைய அவதாரங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்.
He is addressed as Rishikesha. Rishikesha, it has got significant meaning.
அவரை இங்க ரிஷிகேஷன்னு அழைக்கப்படுது. ரிஷிகேஷா, அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அர்த்தம் இருக்கு.
Rishik means a sense. Rishik. And Isha means Lord. Isha means Lord. So, He is the Lord of the senses. He is the Lord of the senses.
Rishika abdina pulangal, Isha abdina kadavul. Adavadu pulangal udaya kadavul.
Similarly, Govinda. Govinda. Here also, Govinda name is also there. Yes. Nadasya iti Govindam upya tusning bahuva Govinda.
Adhe madri Govinda. இங்க கோவிந்தா என்ற பெயரும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. கோவிந்தம்,
கோவிந்தா, கோ மீன்ஸ் ஆல்சோ சென்ஸ். கோ மீன்ஸ் கால், கோ மீன்ஸ் லேண்ட், அண்ட் கோ மீன்ஸ் சென்ஸ், அண்ட் இந்தா மீன்ஸ் பிளேசர். ஒன் ஹூ கிவ்ஸ் பிளேசர் டு தி காவ், ஒன் ஹூ கிவ்ஸ் பிளேசர் டு தி லேண்ட், ஒன் ஹூ கிவ்ஸ் பிளேசர் டு தி சென்ஸ், ஹிஸ் நேம் இஸ் கோவிந்தா.
கோவிந்தா, கோ அப்படின்னா புலன்கள், கோ அப்படின்னா பசு, கோ அப்படின்னா நிலம், கோ அப்படின்னா புலன்கள், இந்த அப்படின்னா இன்பம். யார் ஒருத்தர் பசுக்களுக்கும், யார் ஒருத்தர் நிலத்துக்கும், யார் ஒருத்தர் புலன்களுக்கும் இன்பத்தை கொடுக்கிறாரோ அவர் பெயர் கோவிந்தா. இப்போ இங்க இந்த ரெண்டு பெயர்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு.
So we should try to understand what is the meaning of Rishikesha. Rishik means Indriya and Isha means Lord.
நாம அத புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். ரிஷிகேஷான்றதோட அர்த்தம், ரிஷிகா அப்படின்னா இந்திரியம், ஈஷா அப்படின்னா கடவுள்.
So whatever senses we have got, they actually the proprietor of the senses, not myself. The proprietor of the senses is God.
So namakku ennella polangal irukko unmaiyile andha polangaludaiya urimaiyalan naan alla. Polangaludaiya urimaiyalar appadina adu kadavul.
Just like we are sitting in this room is allotted for our sitting under some consideration of rent or whatever it may be. But this room is not ours.
உதாரணத்துக்கு நம்ம இங்க அறையில அமர்ந்திருக்கோம். இந்த அறை ஏதோ ஒரு வாடகை அடிப்படையிலயோ ஏதோ ஒரு விதத்துல இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த அறை நம்முடையது அல்ல.
That's a fact.
அதுதான் உண்மை.
We should not consider that this is I am the proprietor of the room. Although I am using it to my heart's desire as I like, that is a different thing. But as soon as there is some misunderstanding or the landlord says, now he cannot room in this room, vacate, I have to vacate.
இந்த அறையோட உரிமையாளன் நான் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்முடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இந்த அறையை நம்ம உபயோகப்படுத்திட்டு இருந்தாலுமே பல்வேறுபட்ட விஷயங்களுக்காக இந்த அறையோட உரிமையாளர் நம்மளை காலி பண்ண சொன்ன உடனே நம்ம அதை காலி பண்ணி ஆகணும்.
Similarly, this is also just like room. This our body. This body is given to us by God under certain condition.
அதே மாதிரி இது கூட ஒரு அறை மாதிரி தான். இந்த உடல் கடவுளால குறிப்பிட்ட விதிமுறைகளோட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
And as soon as God likes that you should vacate from this body, I have to vacate. Nobody can allow us to stay here.
கடவுள் எப்போ நம்ம இந்த அறையை விட்டு வெளியில போகணும்னு விரும்புறாரோ அப்போ நம்ம இந்த உடலை விட்டு வெளியில போய் ஆகணும். யாராலையும் நம்மளை இங்க தங்கறதுக்கு அனுமதிக்க முடியாது.
And besides that, just like my hand, this hand, now suppose if this hand is paralyzed, the power of this hand is so long there is power from the Supreme. Otherwise, if my hand is paralyzed, there is no remedy.
இன்னொரு பக்கம் இப்ப இந்த கை இருக்கு, என்னோட கை, அந்த உச்சமானவர்கிட்ட இருந்து சக்தி பெறற வரைக்கும் இந்த கைக்கு சக்தி இருக்கு. முடக்குவாதம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தீர்வுன்றதே கிடையாது.
So we are not the owner of this body, not the owner of this senses.
அப்படின்னா இந்த உடலுக்கான உரிமையாளர் நம்ம இல்லை, அதாவது இந்த புலன்களுக்கு நம்ம உரிமையாளர் அல்ல.
The senses are just like hired from the Supreme Lord. This is a very subtle understanding, one should know. So therefore, actually, the proprietor of the senses is God.
இந்த புலன்கள்ன்றது வாடகைக்கு எடுத்திருக்கிற மாதிரி, முழுமுதற் கடவுள்கிட்ட இருந்து நம்ம வாடகைக்கு எடுத்திருக்கோம். இது ரொம்ப சூட்சமான புரிந்து கொள்ளுதல், ஒருத்தருக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் கடவுளே இந்த புலன்களுடைய உரிமையாளர்.
Now, if I am the proprietor of this tape record, then it should be utilized for my purpose.
இப்போ நான் தான் இந்த ஒளிப்பதிவு இயந்திரத்தினுடைய உரிமையாளர் அப்படின்னா அது என்னுடைய நோக்கத்துக்காக உபயோகப்படுத்தணும்.
Anything which I own, that should be utilized for my purpose. Your things should be utilized for your purpose.
எந்த ஒரு பொருளுக்கும் நான் உரிமையாளன் அப்படின்னா அது என்னுடைய நோக்கத்துக்காக உபயோகப்படுத்தப்படணும். உங்களுடைய பொருட்கள் உங்களுடைய நோக்கத்துக்காக உபயோகப்படுத்தப்படணும்.
So, if God is the proprietor of our senses, then these senses must be used for God's purpose.
இந்த புலன்களுக்கு உரிமையாளர் கடவுள் அப்படின்னா அப்ப இந்த புலன்களை கடவுளுக்காக உபயோகப்படுத்தப்படணும்.
That is the constitutional position.
அதுதான் இயற்கையான நிலை.
Now, when these senses are used for other than God's purpose, that is our bondage, condition, life.
இப்போ இந்த புலன்களை கடவுளுடைய நோக்கத்துக்காக உபயோகப்படுத்தலன்னும் போது அது பந்தப்படுத்துது, கட்டுண்ட வாழ்க்கை.
When the senses are purified and it is used for God's purpose, that is natural life. That is natural.
எப்போ இந்த புலன்களை தூய்மைப்படுத்தப்பட்டு அது கடவுளுடைய நோக்கத்துக்காக உபயோகப்படுத்தப்படுதோ அது இயற்கையான வாழ்க்கை.
So whole trouble is that although our senses and everything, whatever we have got, and there is Isho Upanishad, a part of Veda, it is stated there that Isha Avasanidam Sadmam. Everything, whatever you see, that belongs to God. That belongs to God.
மொத்த பிரச்சனையும் என்ன அப்படின்னா, நம்முடைய புலன்களா இருக்கட்டும் அல்லது நம்ம எதையெல்லாம் உடையவர்களா இருக்கோமோ அது எல்லாமே கடவுளுக்கு சொந்தமானது. அது ஈசோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஈசாவாசியம் இதம் சர்வம், எல்லாமே கடவுளுக்கு சொந்தமானது
அப்படின்னு. That we are claiming, all the people of the world, they are claiming as proprietor.
ஆனா இப்ப நம்ம அதை தவறுதலா புரிந்துகிட்டு நம்ம உரிமையாளர்ன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் உரிமையாளர்னு உரிமை கொண்டாடுறாங்க.
Just like this American land, now you are claiming as the proprietor. But is it a fact, actually, are you proprietor? Now, say, some hundreds and hundreds ago when Columbus came, so there were no Americans here. So you were not proprietor, the land was there. Now, when you shall go away, the land will also be there. So the land belongs to God and everything.
இப்ப அமெரிக்கர்கள் இந்த அமெரிக்காவை அவங்களுடைய நாடுன்னு உரிமை கொண்டாடுறாங்க. உண்மையிலே அது உண்மையா? உண்மையில் உரிமையாளர் யாரு? நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி கொலம்பஸ் இங்கே வர்றதுக்கு முன்னாடியும் இந்த நிலம் இங்கே தான் இருந்தது. அப்போ நீங்கள் உரிமையாளராக இல்லை. இப்போ நீங்கள் இங்கிருந்து போயிட்டாலும் இந்த நிலம் இங்கே தான் இருக்க போகுது. அதனால இந்த நிலமானது கடவுளுக்கு சொந்தமானது எல்லாமே. இப்ப நம்ம சொல்லலாம், இந்த டைப்ரைட்டர் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த டைப்ரைட்டரை உருவாக்குறதுக்கான பொருள் இரும்பு நம்ம உருவாக்கினதா? இரும்புன்றது சுரங்கத்தில இருந்து நம்ம பெற்றது. சுரங்கம் கடவுளால கொடுக்கப்பட்டது.
Nobody can manufacture iron. Nobody can manufacture anything. They can transform from one thing to another. They can bring out the iron from the mine. They can melt and they can transform the shape of the metal in a different way. So that they can do, but they cannot produce iron. They cannot produce anything. Wood, iron, earth, anything, whatever.
யாருமே இரும்பை உற்பத்தி பண்ண முடியாது. அவங்களால ஒரு பொருளை இன்னொரு பொருள்ல இருந்து உற்பத்தி பண்ண முடியும். இப்ப உதாரணத்துக்கு இரும்பை வந்து சுரங்கத்திலிருந்து அவங்க கொண்டு வந்து அதை உருக்கி அந்த உலோகத்தை எடுத்து பல ரூபங்களாக அதை வடிவமைக்க முடியும். ஆனா அவங்களால இரும்பை உற்பத்தி பண்ண முடியாது. அவங்களால மரம், இரும்பு, நிலம் எதையுமே உற்பத்தி பண்ண முடியாது.
Real proprietor is God. Everything. Isa Avasya Nidhanu Sarva. This is God consciousness. This is God consciousness. One who is in God consciousness, he is a perfect man. He is a perfect man.
அதனால உண்மையான உரிமையாளர்னா கடவுளே. எல்லாமே ஈசாவாசம் இதம் சர்வம், அதுதான் கடவுள் உணர்வுன்றது. யார் ஒருத்தர் கடவுள் உணர்வில் இருக்காரோ அவர் பக்குவமானவர்.
So yeah, the significant word.
இங்க ஒரு முக்கியமான வார்த்தை,
Arjuna is such a hero, he is my friend, and now he is so much better.
இப்போ கிருஷ்ணர் புன்னகிக்கிறார். ஏன் அவர் புன்னகிக்கிறார்னா, அர்ஜுன இவ்வளவு பெரிய வீரன், என்னுடைய நண்பன், ஆனா இவ்வளவு குழப்பத்தில் இருக்கானே.
Now, when he sat down and he and Arjuna accepted Krishna as a spiritual master, now Krishna begins to speak.
அர்ஜுன இப்போ கிருஷ்ணரை ஆன்மீக குருவை ஏத்துட்டு இருக்கான். இப்ப கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் வாச.
ஸ்ரீ பகவான் வாச். Yes, the book does not say Krishna Uvacha. ஸ்ரீ பகவான் வாச.
இங்க புத்தகம் கிருஷ்ண உவாச்சன்னு சொல்லல, ஸ்ரீ பகவான் வாச.
Now we should understand what is the meaning of Bhagavan. Bhaga, Bhaga means opulence. There are six kinds of opulence.
அதனால பகவான்ற வார்த்தைக்கு அர்த்தம் நம்ம புரிந்து கொள்ளணும். பக அப்படின்னா ஐஸ்வர்யங்கள். ஆறு வகையான ஐஸ்வர்யங்கள் இருக்கு. என்ன அது அப்படின்னா? என்ன
opulence?
ஐஸ்வர்யங்கள்.
Do you follow opulence?
ஐஸ்வர்யங்கள்னா உங்களுக்கு புரியுதா?
So, what are these opulences?
Sorry, and the aishwarya under the enna?
Wealth is opulence. Then the strength is opulence. Then vaisajyasya samakrasya vidyasya strength and fame. Fame is also opulence.
Selvam aishwaryam. பலம் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய. புகழ் ஐஸ்வர்யம்.
Just like Lord Jesus Christ, the whole Christian world knows Lord Krishna. Everyone knows. Apart from them, President Johnson. Now the whole America and the whole world knows who is President Johnson. Mahatma Gandhi. The famous. So fame is also opulent.
Yes, Krishna Madri. கிறிஸ்தவ உலகம் மொத்தமும் இயேசு கிறிஸ்துவை தெரியும். கிருஷ்ணர் எல்லாருக்குமே தெரியும் அவரை. அல்லது அவங்க மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் ஜான்சன் இருக்கார் அமெரிக்காவில். உலகம் மொத்தத்துக்கும் பிரசிடென்ட் ஜான்சனை தெரியும். மகாத்மா காந்தி, இவங்கெல்லாம் பிரபலமானவங்க. அதுவும் ஐஸ்வர்யம்தான், இந்த புகழும்.
Nobody knows me, but he is also a person. He is known throughout the whole world. So this is an opulence.
என்ன யாருக்குமே தெரியாது, ஆனா அவரும் ஒரு நபர் தான். உலகம் மொத்தத்துக்கும் அவரை தெரியும். அதுவும் ஐஸ்வர்யம்
தான். Just like your Rockefeller, they're very rich. Everyone knows in the world. So they are opulent by wealth.
இப்போ உங்களுடைய Rockefeller இருக்கிற மாதிரி அவங்க பெரிய பணக்காரங்க. உலகத்தில் எல்லாருக்குமே அவங்கள தெரியும். ஸோ அந்த செல்வமும் அவங்களுக்கு ஐஸ்வர்யம்.
Similarly, somebody is opulent by fame, somebody is opulent by strength, so strength is opulent, wealth is opulent, and fame is opulent, and then beauty is also opulent.
அதே மாதிரி இப்போ ஒருத்தர் புகழோட இருக்காருனா அதுவும் ஐஸ்வர்யம், ஒருத்தர் பலத்தோட இருக்காருனா அதுவும் ஐஸ்வர்யம், ஒருத்தர் ரொம்ப சக்தி வாய்ந்தவரா இருக்காருனா அதுவும், செல்வம் வாய்ந்தவராக இருக்கிறது தான் ஐஸ்வர்யம், புகழ் வாய்ந்தவராக இருக்கிறது தான் ஐஸ்வர்யம். அடுத்து அழகு கூட ஐஸ்வர்யம்
தான். If one man or woman is very beautiful, he attracts. So anything that is called opulence.
ராணோ பெண்ணோ ரொம்ப அழகானவங்களா இருக்காங்க அப்படின்னா மற்ற நபர்களை அவங்க கவர்றாங்க. எதுவெல்லாம் கவர்ச்சியை ஏற்படுத்துதோ அதுக்கு பேர் ஐஸ்வர்யம்.
A wealthy man attracts. A strong man attracts. A famous man attracts. If somebody famous man comes here, so many people will gather to receive him. So these are opulences.
பணக்காரர் கவர்ச்சி ஏற்படுத்துறார், பலசாலி கவர்ச்சி ஏற்படுத்துறார், பிரபலமானவர் கவர்ச்சி ஏற்படுத்துறார். ஒருத்தர் பிரபலமானவர் இங்க வர்றார் அப்படின்னா நிறைய பேர் கூடுவாங்க அவரை வரவேற்கிறதுக்காக.
Wealth, strength, fame, beauty, knowledge and renunciation.
செல்வம், பலம், புகழ், அறிவு, அழகு மற்றும் துறவு, இந்த ஆறும் ஐஸ்வர்யங்கள்.